நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்கள் ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர் நற்றால் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மற்ற முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூருடைக்காரர் சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் முயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை ஐந்து வகுப்புகள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் ஆறாவது வகுப்பாக இன்று நடத்துவோம் என்று இருக்கின்றேன். நாங்கள் இதுவரை பார்த்தது பெரும்பான்மையான விஷயமாக பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மை, அந்த பாசத்துக்குள் ஆணவம் கண்மம் மாயை என்ற பகுதிகள். இன்று மற்றைய அதைத் தொடர்ந்த அடிப்படை கருத்துக்கள் சிலவற்றை சிந்திப்போம். முதலாவதாக இந்த பதி பசு பாசம் என்பது முன் சைவ சித்தாந்தத்தில் சில சொற்கள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் இதை படித்து கொண்டு போகும்போது கடவுள் என்பது வியாபகம் என்று சொல்லப்படுகின்றது. சைவ சித்தாந்தத்தில் உயிராகிய பசு வியாபியம் என்று சொல்லப்படுகின்றது, மலம் வியாபி என்று சொல்லப்படுகின்றது. இந்த சொற்களுக்குரிய விளக்கம், வியாபகம் என்றால் எங்கும் நிறைந்திருப்பவர் கடவுள், பேரறிவாளன், பேரன்பு கொண்டவர், வியாபகமாக இருக்கின்றார். அதற்குள் தான் உயிர் என்றது வியாபியமாக இருக்கின்றது. வியாபி என்று சொல்வது மலத்தை என்னவென்றால் உயிரும் மலமும் சம அளவில் கலந்திருக்கின்றது என்பதை குறிக்கும் ஒரு சொல்லு. அது என்னென்று சம அளவில் கலந்திருக்கின்றது என்றால் அனாதியாகவே ஆணவ மலமும் உயிரும் சேர்ந்திருக்கின்றது. அதுதான் அதனுடைய விளக்கம். இதற்கு உபமானமும் சைவ சித்தாந்த பேராசிரியர் கொடுக்கின்றார். கடலும் கடலில் இருக்கும் நீரும் நீரில் சேர்ந்திருக்கும் உப்புமாக இந்த மூன்று நிலைகளையும் விளக்கத்திற்கு கொண்டு வருகின்றார் உபமானம் மூலமாக. அந்த கடல்தான் வியாபகம், கடலில் இருக்கும் நீரான் வியாபியம், நீரில் சேர்ந்திருக்கும் உப்புத்தான் வியாபி. இதுதான் எங்களுடைய பதி பசு பாசம் என்பதை உலகியல் முறையில் நீங்கள் ஒத்துப்பார்க்கக்கூடிய உபமானம். அதற்கு பிறகு சில கேள்விகளை கொண்டு வந்து அதற்குரிய பதில்கள் காண்பது மூலமாக எங்களுடைய அடிப்படை கருத்துக்களை சிந்திக்க செய்கின்றார் பேராசிரியர். அந்த கேள்விகளை சிலவற்றை பார்த்து அதற்குரிய பதில்களையும் பார்ப்போம். முதலாவது கேள்வி, கடவுள் உயிருடன் சேர்ந்து தானே, கடவுளும் உயிரும் ஒன்று தானே, ஆணவம் அதனுடன் சேர்ந்து இருக்குமா, இந்த மூன்றும் சேர்ந்திருக்கும் நிலையில் அது எப்படி முடியுமான காரியம் என்பது முதலாவது கேள்வி. ஏனென்றால் ஆணவ மலமும் இறைவனும் ரெண்டு பகுதிகள், இறைவன் ஒளியானவர், ஆணவ மலம் இருட்டானது, இரண்டும் சேரவே சந்தர்ப்பமில்லை. ஆகவே இந்த மூன்றும் எப்படி சேர்ந்திருக்கும் என்பது முதலாவது ஒரு கேள்வி. ஆகவே அந்த கேள்விக்கு உரிய பதிலாக என்னென்று அதை பார்க்கின்றார் என்றால், இந்த மூன்றும் நிச்சயமாக ஒன்றாக இருக்க முடியாது, ஆனால் கடவுள் உயிருடன் இருக்கின்றார், உயிருக்குள்ளே இருக்கின்றார், ஆனால் அந்த ஆணவ மலம் கடவுளை பற்ற முடியாது, ஏனென்றால் அது சடம். அதைத் தொடர்ந்து ஒரு கேள்வி வருகின்றது, இந்த உயிர்கள் எல்லாம் கண்மம் மாயை என்ற மலத்துடன் இருக்கலாம் தானே என்று, ஏன் ஆணவத்துடன் இருக்க வேண்டும் என்று. அதற்குரிய பதிலும், அனாதியாகவே உயிரானது ஆணவத்துடன் இருக்கின்றது, இந்த கண்மம் மாயை என்ற மலங்கள் இறைவனால் உயிரை செயல்படுத்துவதற்காக இணைக்கப்பட்டதே தவிர அது மூல மலம் அல்ல. மூல மலம் என்பது ஆணவம் என்ற பதில் அதற்கு கொடுக்கப்படுகின்றது. அடுத்ததாக கடவுள் யோசிக்கின்றார், ஏன் இந்த உயிர்களை சச்சிதானந்தமாக இல்லை, இந்த உயிரை சச்சிதானந்தமாக்குவது எப்படி என்று கேள்வியாக கேட்கப்படுகின்றது. அதற்குரிய பதில், உயிர்கள் சச்சிதானந்தமாக இல்லை, அதற்கு காரணம் உயிர் அனாதியாகவே ஆணவ மலத்துடன் கட்டுப்பட்டிருப்பதால் அது சச்சிதானந்த நிலையை அடையலாமே தவிர சச்சிதானந்த நிலையில் இல்லை, அதற்கு ஆணவ மலத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும். ஆகவே ஆணவ மலத்தை முற்றாக ஒழிக்கலாமா என்று கடவுள் பார்த்தால் அதுவும் முடியாத காரியம், ஏனென்றால் உயிர் அனாதியாகவே ஆணவ மலத்துடன் இருக்கின்றது. ஆகவே அதையும் இறைவனால் செய்ய முடியாது, அது உயிர்தான் அந்த செயல்பாட்டின் மூலம் அந்த ஆணவ மலத்திலிருந்து நீங்க வேண்டுமே தவிர, இறைவன் அதற்குரிய விடயங்களாகத்தான் கண்மம் மாயை மலங்களை கொடுக்கின்றார், உயிரை செயல்பட வைத்து அதிலிருந்து விடுவிப்பதற்கே தவிர அவராகவே போய் அதை மீட்டு வர முடியாது, அது அனாதியானது. அதற்கு பிறகு ஒரு கேள்வி வருகின்றது, உயிர்களை தன்னுடன் வைத்திருக்கலாம் தானே, அதை ஏன் ஆணவ மலத்துடன் விட வேண்டும் என்று சொன்னால், ஏன் ஆணவ மலத்துடன் விட வேண்டும், இறைவன் தன்னுடனேயே வைத்திருக்கலாம் என்றால் அதுவும் முடியாத காரியம். அதற்குரிய காரணம் என்னவென்றால், உயிர்கள் எல்லாம் தானாகவே ஒன்றையும் அறியாது, இறைவன் அறிவித்தால்தான் அறியும். அது மாத்திரமல்ல, ஒரே அடியாகவும் அறியாது, அது உயிர்களுடைய குணம், அதை படிப்படியாகத்தான் அறியும் ஆற்றல் உயிர்களுக்கு உண்டு. ஆகவே இறைவன் தன்னுடன் உயிரை எடுத்து வைத்திருக்கலாம் என்று பார்த்தாலும் அதுவும் சரிப்பட்டு வராது, ஏனென்றால் உயிர்களுடைய குணங்களில் உயிர்கள் படிப்படியாகத்தான் அறியும், இன்னொன்று அறிவித்தால்தான் அறியும், அது இறைவன் அறிவித்தால்தான் அறியும் என்ற குணங்களை கொண்டது. ஆகவே அந்த குணத்தை இறைவன் அகற்ற முடியாது, ஏனென்றால் இன்னொரு தத்துவமும் அடிப்படை கருத்தில் படித்திருக்கின்றோம், குணம் அழியுமானால் பொருள் அழிந்து விடும் என்று. அதற்கு நாங்கள் உதாரணமாக ஆசிரியர் சொல்வது மல்லிகை பூவும் அதனுடைய மனமும். மல்லிகை பூவை நாங்கள் மல்லிகை பூ என்று சொல்கின்றோம், அந்த மனம் இருக்கும் வரைக்கும் தான், 5-6 நாட்களில் அந்த மல்லிகை பூ காய்ந்து விட்டதென்றால் அந்த சருகை தூக்கி குப்பையில போடுங்கள் என்று தான் சொல்லுவோம். ஏன் அதை நாங்கள் சருகு என்கின்றோம், குப்பையில் எறியுங்கோ என்கின்றோம் என்றால் அந்த மல்லிகைக்குரிய குணமாகிய அந்த மனம் அதிலிருந்து நீங்கிவிட்டது. ஆகவே அந்த குணம் நீங்கும் போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் அந்த பொருள் அழிந்து விட்டதென்பதுதான் அதனுடைய விளக்கம். ஆகவே அந்த முறைப்படி, அந்த ஓமானப்படி உங்களுக்கு தெரிய வேண்டும், உயிர்களை இறைவன் தன்பால் முழுமையாக வைத்திருக்க முடியாது. உயிர்கள் அறிவித்தால் தான் அறியும் முதலாவது, இரண்டாவது படிப்படியாகத்தான் அறியும். இறைவனின் குணம் எப்போதும் எதையுமே அறிந்து கொண்டிருப்பார். பேரன்பாலன், பேரறிவாளன், அந்த குணங்கள் உயிர்களுக்கு இல்லை. உயிர்களுக்கு அதனுடைய பகுதிதான் உண்டு என்பதுதான் அதற்குரிய பதிலாக காணப்படுகின்றது. ஆகவே உயிர்களை என்ன செய்யலாம்? ஆணவ மலத்திடமிருந்து பிரித்து வைக்கவும் முடியாது. ஏனென்றால் அனாதியிலேயே ஆணவத்துடன் உயிர் சேர்ந்திருக்கின்றது. சரி, தன்னுடன் முழுமையாக வைத்துக் கொள்ளுவோம், ஆணவத்தை வெளியால் விட்டு விடுவோம் என்றால் அதுவும் முடியாது. ஏனென்றால் தன்னுடைய பேரறிவு, பேரன்பு, பேராற்றல் இந்த குணங்கள் உயிருக்கு இல்லை. ஆகவே தன்னுடன் வைத்திருக்க முடியாது. ஆகவே என்ன செய்யலாம்? இந்த உயிர்களுக்கு தான் என்ன செய்யலாம் என்று நினைக்கும் போதுதான் இந்த உயிர்களை செயல்பட வைக்க வேண்டுமென்று இறைவன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்றை தொடங்குகின்றார் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் அழகாக சொல்லுவார். அவர் சொல்லும் போதே அது மிகவும் நன்றாக இருக்கும். அதாவது, இது நாங்கள் எங்களுடைய உலகியலில் செய்வது போல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்றை கடவுள் செய்கின்றார் இந்த உயிர்களுக்கு. அந்த ப்ராஜெக்டின் படி இந்த உயிர்களை செயல்பட வைக்க வேண்டுமென்று இறைவன் நினைக்கின்றார். அதுதான் சரியான முறை என்று. சரி, அவர்களை செயல்பட வைக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு இன்ப துன்பங்கள், விருப்பு வெறுப்புகளை கொண்டு வர வேண்டும். அதை எங்கிருந்து கொண்டு வரலாம் என்று பார்க்கின்றார். கண்ம மலத்திலிருந்து கொண்டு வருகின்றார், நாங்கள் பழைய பிறப்புகளில் செய்த வினைகளிலிருந்து. ஆகவே விருப்பு வெறுப்புகள் கண்மமலத்தில் இருந்து இறைவன் கொண்டு வருகின்றார். அதைத் தொடர்ந்து இவற்றை செயல்படுத்துவதற்கு தனு கரண புவன போகத்திலிருந்து மாயா மலம் மூலம் இந்த உடலில் இருக்கும் கருவிகள் உலகம், உலகப் பொருட்களை உருவாக்குகின்றார். ஆகவே இந்த கண்மத்தையும் மாயையையும் சேர்த்து கடவுள் இந்த ப்ராஜெக்டை, அதாவது இந்த ஒரு பெரிய செயற்பாட்டை துவங்குகின்றார் உயிர்களை ஆணவ மலப்பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு. இவற்றை ரெண்டையும் சேர்த்து ஆணவ மலத்திலிருந்து இருக்கும் கட்டுண்டிருக்கும் உயிரை செயல்பட வைப்பதற்கு அந்த செயல்பாட்டை தொடங்குகின்றார். இவற்றைத்தான் ஐந்தொழில்கள் மூலமாக இறைவன் நடத்துகின்றார் என்று சைவ சித்தாந்தம் அடிப்படை கருத்துக்களில் சொல்லுகின்றது. முதலாவதாக, அந்த உயிர்களுக்கு அவர் உருவாக்கும் தனு கரண புவன போகங்கள் படைத்தல் தொழிலை குறிக்கின்றது. அதாவது, மாயா மலத்தில் இவற்றை இறைவன் படைக்கின்றார். மறந்து விடாதீர்கள், இறைவன் தன்னுடைய தடத்த நிலைக்கு வந்துதான் இவற்றை செய்கின்றார் என்று ஆரம்ப வகுப்பில் பார்த்து விட்டோம். ஏனென்றால் அவருடைய சொரூப நிலையிலிருந்து அவர் இவற்றை செய்வதில்லை. அந்த நிலையை ஒருவரும் அறிய முடியாது. அவர் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்துதான் இந்த ஐந்தொழில்களை புரிகின்றார் என்பதை ஆரம்பத்தில் சுருக்கமாக பார்த்தோம். ஆகவே இந்த படைத்தல் தொழிலை அவர் இந்த தனு கரண புவன போகங்களை உருவாக்குவதற்கு பாவிக்கின்றார். சரி, படைத்து விட்டார், அவருடைய ப்ராஜெக்ட் தொடங்கிவிட்டது. இனி இந்த படைத்தவற்றை அப்படியே படைத்தபடி விட்டுவிட முடியாது. அதை அழியாதவாறு குறுகிய காலத்திற்கு அழியாதவாறு காக்க வேண்டும். ஆகவே அதற்கும் ஒரு தன்னுடைய ஒரு நிலையை உருவாக்கி தடத்த நிலையில் அதை காத்தல் என்ற தொழிலில் தான் படைத்தவற்றை காக்கின்றார். சிறிய காலத்திற்கு இந்த உயிரை செயல்பட வைத்து முடிக்கும் வரையும் சரி காத்து கொண்டிருக்கின்றார். இப்போது அவர் என்ன யோசிக்கின்றார் என்றாலாம், சரி நான் படைத்து விட்டேன், தேவையானவற்றை உயிர்களுக்கு உதவி செய்வதற்கு அதை காத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த உயிர்களுக்கு ஒரு குணம் இருக்கின்றது, சில நேரம் இந்த உயிர்கள் சோர்ந்து போயிடும். இது என்னடா ஒன்றையே திரும்ப திரும்ப செய்கின்றோமே என்று சோர்ந்து விடுவது என்று இறைவன் நினைத்ததால் அழித்தல் ஒடுக்குதல் என்று சொல்வார்கள். சித்தாந்தத்தில் ஒடுக்குதல் என்ற தொழிலை புரிகின்றார். அதாவது படைத்தவற்றை அழிக்கின்றார். அந்த அழிப்பதற்குரிய காரணம் அழகாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. உயிர்கள் தாங்கள் செய்யும் செயல்களில் அலுப்பு தட்டிவிடக்கூடாது. ஆகவே ஏதோ ஒரு நேரத்தில் அதை அழித்து மீண்டும் படைக்கின்றார் என்பதுதான் அந்த அழித்தல் தொழில். இப்படி இருக்கும்போது இந்த உயிர்கள் விரும்புவதை கடவுள் அனுபவிக்க விட வேண்டும். ஆகவே இவற்றையெல்லாம் படைத்து காத்து அதை உயிர்களிடம் கொடுக்கின்றார். அழித்தல் தொழில் ஒடுக்குதலையும் செய்கின்றார். மீண்டும் படைக்கப்படுகின்றது, காக்கப்படுகின்றது, அழிக்கப்படுகின்றது. இதுதான் எங்களுடைய உயிர் ஆன்மாவின் சுழற்சி. இந்த சுழற்சியில் இந்த ஆன்மா தன்னுடைய செயல்களை செயல்பட வைக்க வேண்டும், செயல்பட வேண்டும். இந்த சுழற்சியில் அந்த ஆன்மா செயல்படுவதற்கு தான் அதை பார்த்து கொண்டிருந்தால் அவை ஒழுங்காக செயல்பட மாட்டாது என்ற ஒரு நோக்கில் தன்னை மறைக்கின்றார். அது ஒரு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. இறைவன் மறைத்தல் தொழிலை கொண்டு வருகின்றார். இங்கு ஏன் மறைக்கின்றார் என்றால் உயிர்கள் பல நிலைகளில் இருக்கும் உயிர்களும் உண்டு. அதை இதுக்கு கீழே நான் சொல்லுகின்றேன் என்னவென்று. ஆகவே எல்லா உயிர்களுக்கும் அவர்களுடைய அந்த உயிருக்கு தேவையான நேரத்தை இறைவன் கொடுத்து தன்னை மறைத்து கொள்கின்றார். இதன் வழியாக இந்த உயிர்கள் சென்று பக்குவ நிலையை அடைகின்றது. ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு பிறப்பில் அந்த பக்குவ நிலை என்பது ஆணவ மலத்திலிருந்து முற்றாக விடுபடுதல். அந்த நிலையை அடைந்ததும் இறைவன் மீண்டும் தன்னை காட்டுகின்றார் அருளல் என்ற தொழிலில். அந்த நேரத்தில் பதிஞானத்தை உயிர்களுக்கு இறைவன் காட்டுகின்றார், கொடுக்கின்றார். இதுதான் இந்த ஐந்தொழில்கள் அடிப்படையாக சைவ சித்தாந்தத்தில் இந்த ஐந்தொழில்களை பற்றியும் இந்த சைவ சித்தாந்தத்தை மேற்கொண்டு படிப்பதற்கு அடிப்படை கருத்தில் இறைவனின் ஐந்தொழில்கள் பற்றியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இப்போது பார்த்தது கடைசியாக இந்த உயிர்கள் எல்லாம் பல நிலைகளில் இருக்கின்றது. அதையும் இறைவன் அதை பற்றி சிந்திக்கின்றார். இந்த பல நிலைகளில் இருக்கும் உயிர்களை என்ன மாதிரி தான் தன்னுடைய இயக்கத்தால் அவர்களுக்கு உதவி செய்து அந்த ஈடேற்றத்தை கொடுக்க முடியும் என்பதை சிந்திக்கின்றார். அந்த உயிர்களை மூன்று வகையாக பிரிக்கின்றார். ஒன்று பக்குவம், கிட்டத்தட்ட பக்குவம் அடைந்த உயிர்கள். அதாவது அப்படியான உயிர்களை தன்னுடைய பதிஞானத்தை கொடுப்பதற்கு எடுப்பதற்கு அந்த உயிர்கள் தயாராக இருக்கும் உயிர்களை ஒரு வகைப்படுத்துகின்றார். இரண்டாவது வகை இந்த செயல்பாட்டில் நகர்ந்து கொண்டிருக்கும் உயிர்கள், அந்த பக்குவத்தை அடைய வந்து கொண்டிருக்கும் உயிர்களை இரண்டாவது வகையாக பிரிக்கின்றாராம். மூன்றாவதாக இதை பற்றியே சிந்திக்காமல் இருக்கும் உயிர்கள், பதி இன்பத்தையே சிந்திக்காமல் இருக்கும் உயிர்கள், இந்த செயல்பாட்டிலே முழுமையாக விளங்காதிருக்கிற உயிர்களை மூன்றாவது வகையாக பிரிக்கின்றார். அந்த மூன்றாவது வகையான உயிர்தான் பல புறப்புகளை எடுக்கப் போகின்றது. ஏனென்றால் அந்த சிந்தனையே அந்த உயிர்களுக்கு அறிவு நிலையில் கூட இன்னும் கிடைக்கவில்லை. கிடைத்தாலும் மாயா மலங்கள் மூலமாக அவை மறைக்கப்பட்டு விட்டன. ஆகவே இந்த மூன்று வகையிலும் முதல் வகையில் இருக்கும் உயிர்களை இறைவன் தன்னுடைய பதிஞானத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். இரண்டாவது வகையில் இருக்கும் உயிர்களுக்கு அந்த நிலையை நோக்கி வருவதால் அதற்குள் நாங்கள் சாதகர்கள் சிவனடியார்கள் எல்லோரும் அடங்குவோம். அவர்களை அந்த மாயையில் இருந்து விடுபடுவதற்கு இறைவன் ஏதோ வழிகளில் அந்த உயிர்களுக்கு உதவி செய்கின்றார் விரைவாக விடுபடுவதற்கு. மூன்றாவது வகையினர் அவர்களுடைய நேரம் எடுத்து பல புறப்புக்கள் எடுத்து அவர்கள் அந்த நிலைக்கு வரட்டும், இரண்டாவது நிலைக்கு வந்து மூன்றாவது நிலைக்கு வரட்டும் என்று அதை பொறுமையாக அப்படியே செயல்பட விடுகின்றார். இந்த மூன்று நிலைகளையும் இறைவன் உயிர்களை மூன்று நிலைகளாக பிரித்து அவற்றிற்கு தன்னுடைய உதவிகளை செய்வதுதான் அவருடைய ப்ரொஜெக்டில் அவருடைய வழிவகைகள். அதற்குள் தான் நாங்களும் இருக்கின்றோம். இதைத்தான் இறைவன் செய்கின்றார். இதை ஒரு உபமானமாக பேராசிரியர் சொல்கின்றார். இன்னொரு விதமாக இந்த ஆணவ மலம் என்பதை ஒரு நோயாகவும், அதில் அந்த ஆணவ மலம் கட்டுண்டிருக்கும் ஆன்மாவை ஒரு நோயாளியாகவும், அந்த நோயாளி அந்த ஆணவ மலத்தில் கட்டுண்டிருப்பதால் இறைவன் அதில் ஒரு டாக்டராகவும் வைத்தியராகவும், அந்த வைத்தியத்துக்கு இறைவன் பாவிக்கும் மருந்துகள் என்னவென்றால் கண்ம மலமும் மாயை மலமாகவும், இவற்றை சிகிச்சை செய்வதற்கு தன்னுடைய சிகிச்சையை அவர் எப்படி செய்கின்றார் என்றால் மறைத்தல், தன்னுடைய மறைத்தல் தொழிலை நடத்தி அந்த சிகிச்சையை செய்கின்றார் என்றும், அந்த நோயிலிருந்து அந்த நோயாளி மீண்டதும் தன்னுடைய அருளல் நிலையை காட்டி அந்த நோயாளியை நோயிலிருந்து நீங்கிய நோயாளியாகிய உயிரை மீண்டும் தன்னுடன் சேர்க்கின்றார் என்று அழகாக உலகியல் உதாரணத்தில் விளங்கப்படுத்துகின்றார். என்ன மாதிரி எங்களுடைய உடலுக்கு இந்த உலகியலில் ஒரு வருத்தம் வந்தால் இந்த நான்கு பேர்களும் அதில் ஈடுபடுவார்களோ, நோயாளி, மருந்துகள், வைத்தியர், அதற்கு கொடுக்கும் சிகிச்சை முறைகள் என்ற முறையில் இந்த இறைவனின் ஐந்தொழில்கள் எப்படி அந்த இறைவன் உயிர்களை ஆட்கொள்கின்றார் என்பதை இந்த உதாரணத்தின் மூலமாக எங்களுக்கு அந்த பேராசிரியர் கொடுக்கின்றார். ஆகவே இந்த ஆணவம் நோயாகவும் மீண்டும், அது புரிந்து கொள்ளாதவர்களுக்காக, அந்த நோயை எடுத்திருக்கும் நோயாளி எங்களுடைய ஆன்மா என்றும், அந்த நோயாளியை குணமாக்குபவர் இறைவன் ஒரு வைத்தியர் என்றும், அந்த இறைவன் அந்த நோயாளியை குணமாக்குவதற்கு பயன்படுத்தும் மருந்துகள் கண்மம் மாயை என்ற மருந்துகள் என்றும், அந்த சிகிச்சையை அவர் செய்யும் முறையில் கூடுதலாக தன்னை மறைத்து அந்த சிகிச்சையை செய்ய விடுகின்றார் என்பதன் கருத்து என்னவென்றால் உயிரை செயல்பட வைத்து விடுகின்றார். அந்த சிகிச்சை முடிந்ததும் அந்தந்த உயிர்களின் பக்குவ நிலைக்கேற்ற மாதிரி அந்த சிகிச்சையிலிருந்து அந்த உயிர்கள் நோயிலிருந்து விடுபட்டதும் இறைவன் அருளல் தொழிலை காட்டி தன்னை காட்டி அந்த உயிர்களுக்கு பதிஞானத்தை வழங்குகின்றார் என்பதை அற்புதமாக இந்த ஓமானத்தின் மூலம் அவர் கொண்டு வருகின்றார். ஆகவே இதுதான் எங்களுடைய அடிப்படை கருத்துக்கள். நாங்கள் தத்துவங்களுக்குள் போய் இதன் விரிவான விளக்கத்தை இன்னும் பல வகுப்புகளாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு இந்த தத்துவங்களுக்குள் போவதற்கு முதல் இந்த அடிப்படை கருத்துக்களை எல்லோரும் புரிந்திருக்க வேண்டும். இது புரிந்தால்தான் நாங்கள் தத்துவத்திற்குள் போகும்போது ஏன் தத்துவங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டது, அந்த தத்துவங்கள் என்றால் என்ன, அந்த தத்துவங்களை அவர் இந்த ஐந்தொழில்களை வைத்து இந்த உயிரை ஆணவ மலத்திடமிருந்து மீட்பதற்கு அவர் எடுத்திருக்கும் இந்த ப்ராஜெக்டுக்கு அந்த தத்துவங்கள் மூலம்தான் அவர் அதை செயல்படுத்தப் போகின்றார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆகவே இந்த 6வது வகுப்பான சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் இப்போது இந்த வகுப்புடன் ஓரளவு உங்களுக்கு முடிவடைகின்றது. சாதகர்கள் எல்லோரும் இந்த 6 வகுப்புகளையும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கத்திற்கு வரும் முதல் சைவ சித்தாந்த விளக்க சை சத்த வகுப்புக்கு வர முதல் எல்லா சாதகர்களும் மீண்டும் ஒரு முறை கேட்டு அவற்றை நீங்கள் உங்களுடைய அறிவில் நிறுத்தி என்ன மாதிரி இந்த செயல்பாடுகள் ஆரம்ப கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை நினைவுபடுத்தி வருவீர்களாக இருந்தால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வகுப்பை தொடருவதாக எண்ணியிருக்கின்றேன். அந்த வகுப்புகளில் நீங்கள் அதை தொடர்ந்து செல்வதற்கு மிகவும் அனுகூலமாக இருக்கும். அதற்கு பாபாஜியின் அருளாசி உங்களுக்கு உண்டு. அதற்கு மேலாக பரம்பொருளின் அருளாசி உண்டு என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காணுவதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம்
ஓம் சிவாய
சிவாய
நமஹ. இப்போது இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி
ஓம் கிரியா
நமோ
பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமஹ.
சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்கள் ஏற்கனவே பல வகுப்புகளில் கூறப்பட்டது. அதே கருத்துக்களை இன்றைய சத்சங்கத்தில் உலகியல் முறையில் சில உபமானங்கள் கொண்டு விளக்கப்பட்டது. சாதகர்களுக்கு மிகவும் கூடிய விளக்கத்தை தரும் என நினைக்கின்றேன். எனவே நாங்கள் இந்த சத்சங்கத்தில் கூறப்பட்ட சைவ சித்தாந்தத்தின் கருத்துக்களை மீண்டும் காணொளிகளை 2 அல்லது 3 முறை கேட்டு அதை உள்வாங்குவோமாக. ஆனால் இன்றைய சத்சங்கத்தில் ஒரு மிகவும் சிறப்பான கருத்து என்னவெனில், இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை 7 நாட்கள் தந்திருக்கிறீர்கள். அது மிகவும் சிறப்பானது. சைவ சித்தாந்த கருத்துக்களை இன்றைய சத்சங்கத்தில் கேட்டுவிட்டு திரும்ப படித்தாலும் குறைந்தது 7 நாட்கள் நாங்கள் அந்த காணொளியை திரும்பி திரும்பி கேட்கும் போது அது உள்வாங்கக்கூடிய நிலையில் வரும் என்பது உண்மை. நன்றி. ஓம் கிரியா பவானி நமஓம். ஓம் சிவாய நமஓம்.
நன்றி இறைவன் ஐயா. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம்
உங்களுடைய சிறிய சுருக்கத்தை தான் கேட்டேன், அருமையாக தந்தீர்கள். அந்த கருத்துக்கள் என்று நீங்கள் கூறியது மக்கள் அதை பற்றி சரியான முறையில் எடுக்க வேண்டும். அந்த கருத்துக்களுக்கு முன்னால் அடிப்படை கருத்துக்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களே தவிர முழுமையான சைவ சித்தாந்தம் அல்ல. ஆகவே இந்த அடிப்படை கருத்துக்களில் இருந்துதான் சைவ சித்தாந்த கருத்துக்களுக்குள் நாங்கள் செல்லப் போகின்றோம் மெதுவாக. அதற்கு பாபாஜியின் அருளும் சிவா அருளும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நன்றி பாபாஜிக்கு. ஓம்
ஓம்
கிரியா பாபாஜி நமோ,
நமோ.
ஓம்
ஓம் சிவாய
சிவாய நம.
நமோ.
இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி
ஓம்
நமோ,
கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை நல்ல அருமையாக பாபாஜியினுடைய திரு அருளால் அவருடைய கருணை அடிப்படையில இந்த சத்சங்கத்தினுடைய சிறப்ப நான் ஊர்ந்து கூர்ந்து அழகா கவனிச்சேன். அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நான் விரிவா பேச விரும்பல. சைவ சித்தாந்தத்தை பத்தி பேசணும்னா அது வருஷ கணக்குல பேசலாம். அறியாத போது பெரிய பொக்கிஷம் அது. அத சுருக்கமா உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இது அடிப்படை கருத்து தான். அடிப்படை கருத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்குள்ள நீங்க மறுபடி அத ஷெட்யூலா படிக்கக்குள்ள நமக்கு புரியும். அது ஒரு நல்ல விஷயம். அதை நீங்க 2 தடவை திருப்பி திருப்பி சார் சொன்னாரு, அது முக்கியம். அது கண்டிப்பா பாபாஜி உங்களுக்கு அருள் புரிவார், அதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. ஏன்னா கருணையே வடிவமான இறைவன் இருக்கக்குள்ள அதுக்கு குரு வந்து ரொம்ப துணை புரிவார். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய விஷயம். உண்மைக்கு என்னைக்குமே புறம்பா குருவும் இறைவனும் எந்த இடத்துலயும் இருந்துதான் சரித்திரமே கிடையாது. அந்த அடிப்படையில அந்த முழு விவரங்களும் முழு ஆதாரபூர்வமான விஷயங்களும் உங்களுக்கு அந்த சைவ சித்தாந்தத்துல கொடுக்கப்படும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுல சைவ சித்தாந்தத்துல ஏன் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னா, எவ்வளவு நம்ம யோகங்கள்ல தனிப்பட்ட முறையில ஒரு விஷயங்களை தெரியாத செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இல்ல யோகமே இல்லாத ஒரு தனி மனிதன் பெரும் வசதி வாய்ப்புகளோட அவன் விருப்பப்பட்டதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும், இல்ல ஒரு மனிதன் பெரிய ஆள் பலத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாலும், இல்ல ஒரு பெரிய பதவியில அவங்களுக்கு கீழே ஒரு 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 கோடி பேர் அவங்க கீழே ஒரு ஒரு வாழ்ந்துட்டு அவங்களுக்கு கீழே அடிமையா இருந்தாலும் சரி, இல்ல அவர் ஒரு அரசரா இருந்தாலும் சரி, அவர் வாழ்ந்தாலும் இறைவனுடைய உண்மை தெரியாத அவர் இன்பத்தை கொஞ்ச நாள் அனுபவிச்சாலும் துன்பத்தையும் அனுபவிச்சாலும், இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய அரசரா இருந்தாலும் அரசர்ல இருந்து ஆண்டி வழியும் நடக்கிற உண்மை. இத பட்டினத்தார் அழகா சொன்னார், அரசரா இருந்த வாழ்க்கையை நான் பார்த்தேன், ஆண்டியா இருந்த வாழ்க்கையும் பார்த்தேன். அப்ப பார்த்தேன்னு சொன்னது அவர் என்ன சொன்னா, ஒரு அரசரா பிறப்பிலேயே அரசரா வாழ்ந்தாரு, அதுல உள்ள துன்பத்தை பார்த்துட்டு ஆண்டியா போய் அனுபவிச்சு பார்த்தார். இறைவனுடைய அருளால அவ்வளவு சீக்கிரம் ஆண்டியா போயிட முடியாது, இறைவனுடைய அருளால ஆண்டியா போய் பார்த்தாரு. அவ்வளவு அனுபவம் ஒரு தனிப்பட்ட மனிதன் பெற முடியாது, இறைவனுடைய அருள் இருந்தது அவருக்கு. அவர் இந்த பூமிக்கு வரணும், வந்து இந்த நிகழ்வை நடத்தணும்னு பட்டியலுக்கு நடந்த விஷயம், அதைத்தான் சைவ சித்தாந்தம் போதிக்குது நமக்கு. அவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த உயிரானது இந்த பிரிவிலேயே அனுபவிச்சு தீர்க்க முடியாது. அந்த வகையில இத்தனி பெரு துன்பத்துக்கு ஆளாகக்கூடிய உயிருக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த சைவ சித்தாந்தத்துல ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, துன்பம் இல்லாத துன்பம் எதனால வருது, இன்பம் எதனால வருது, இது ரெண்டு அறியக்கூடிய விஷயத்தை தான் நமக்கு கொடுக்குறாங்க. அது அறிவு நிலையில இருந்து அருள் நிலைக்கு நம்ம மாத்திட்டோம்னா துன்பம் ஒருபொழுதும் நம்ம ஒண்ணும் பண்ணாதுன்றதுக்கு தான் சைவ சித்தாந்தத்துல இவ்வளவு பெரிய கருத்துக்களை நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம பயிற்சி செய்யறோம், சைவ சித்தாந்தத்தினுடைய ஊமானங்கள் கொடுக்கக்கூடிய கருத்தை இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னு சொல்லிட்டா வெறுமனையா ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வச்சு அதை எக்கனாமிக்கா நீங்க பயன்படுத்தலாம், அது லிப்பர்னா அதை லிப்பர் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா அது பொருள் வேஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கை உயிரானது அப்படிதான் இருக்குது. அதுக்கு தான் சைவ சித்தாந்தம் இந்த ஊமானங்கள்லாம் கொடுத்து நம்மளுடைய கருவிகள் எப்படி வேலை செய்யுது, நம்மளுடைய மனங்கள் எப்படி வேலை செய்யுது, உயிர் எப்படி பொதுவில் இருக்குது, இறைவனுடைய அருள் எப்படி இருக்குது, அதை மகான்மார்கள் எப்படி நமக்கு சொல்லியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தான் சைவ சித்தாந்தம் போதிக்குது. அதை அழகாக சொன்னீங்க, ரொம்ப அருமை. அதை ஷெடியூலா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாபாஜி கண்டிப்பா உதவி, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கு நீங்க மட்டும் தயாரா பிரார்த்தனையோட இருங்க, அது உங்களோட வந்து சேரும். நான் பேசின ஒரு கருத்துல ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்குங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. வழமை போலவே கார்த்திகேயன் ஐயா நீங்கள் அதை மேலும் மெருகூட்டி அதில் இன்னும் மக்கள் சாதகர்கள் சிந்திக்கும் முறையில், ஆர்வமூட்டும் முறையில் அதை ஒழுங்காக உங்களுக்கு தெரிந்த சில உபமானங்கள் மூலமாகவும், உங்களுக்கு தெரிந்த அடிப்படை கருத்துக்கள் மூலமாகவும் அதை மீண்டும் வலியுறுத்தியது அது பாபாஜியின் செயல்தான். நன்றி பாபாஜிக்கே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.